நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 12 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு தலைவராக இருந்த எழிலன் இராணுவத்தினரிடம் சரணடையவில்லை என்று அரசு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தொடர்பில் விரிவான செய்திகள்.
அரசு தரப்பினரால் அளிக்கப்பட்ட அந்த ஆட்சேபனையை பார்க்கும்போது அதில் நாங்கள் பதிலளிப்பதற்கு எதுவுமே இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் முற்று முழுதுமாக அவர்கள் தகைய காணாமல் போன நபர்களை தாங்கள் பாரம் எடுத்ததை அல்லது அவருடைய உறவினர்கள் தங்களிடம் கையளித்ததை முற்று முழுதாக மறுதளித்துள்ளார்கள்.
இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் ரூபாயின் மதிப்பு ஸ்திரமாக உள்ளது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளது பற்றிய ஒரு ஆய்வு.
அண்மை காலத்தில் மத்திய வங்கி வெளியிடும் புள்ளி விவரங்கள் நம்பகத்தன்மை குறைந்து கொண்டு வருகின்றது. இந்த உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு இலங்கையின் பொருளாதாரத்தை மதிப்பிடுவது சற்று பொருத்தமற்றது.
சென்னை நகரின் குடிநீர் தேவைகளை சமாளிக்க 5வதாக ஒரு நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றிய செய்திகள் மற்றும் இன்ன பிற தகவல்கள் இடம்பெறுகின்றன. முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் மணிவண்ணன்.
சிரியா தனது ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கட்டுப்பாட்டில் வைப்பது என்ற ரஷ்ய யோசனை எப்படி அமல்படுத்தப்படும் என்பது குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்கே லவ்ரோவ் விளக்கிக் கொண்டிருக்கிறார். ரசாயன ஆயுதங்கள் குறித்த சர்வதேச உடன்பாட்டில் சிரியா இணைந்து அதனிடம் இருக்கும் ஆயுதங்கள் பற்றிய தகவல்களை வெளியிட்டு அதன் மூலம் வல்லுநர்கள் அந்த பொருட்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்க நடவடிக்கைகள் எடுக்க அனுமதிக்கலாம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரியுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக லெஃப்ரோவ் கூறினார். ஜெனீவாவில் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் இந்த பிரேரணை கடினமானது ஆனால் செய்யக்கூடியதுதான் என்று வர்ணித்தார். இந்த அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவில் முன்பு லிபியாவிலும் ஈராக்கிலும் வழமைக்கு மாறான ஆயுதங்களை அகற்ற உதவிய வல்லுநர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள்.
சிரியாவிடம் இருக்கும் ரசாயன ஆயுதங்களை ஒப்படைக்கும்படி ரஷ்யா கோரியதால் தான் தாம் அதற்கு ஒப்புக்கொண்டதாகவும், அமெரிக்காவின் ராணுவ தாக்குதலுக்கு பயந்து தாம் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா 24 என்கிற ரஷ்ய அரசின் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ரசாயன ஆயுதங்கள் தொடர்பில் சிரிய அரசு கொடுத்திருக்கும் உறுதிமொழியை அது நிறைவேற்றுமா என்பது தொடர்பில் தமக்கு சந்தேகம் இருப்பதாக துருக்கிய பிரதமர் ரெசிப் தயிர் எர்டோகன் தெரிவித்திருக்கிறார்.
Biz kimyasal silahlarla ilgili olarak da aslında inanmıyoruz, güvenmiyoruz.
இதேவேளை சிரிய அரசிடம் இருக்கும் ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்கிற ரஷ்ய அரசின் முன்னெடுப்பை தாங்கள் முற்றாக நிராகரிப்பதாக சிரிய அரச எதிர்ப்பு குழுவான சிரிய விடுதலைப்படை என்கிற அமைப்பு அறிவித்திருக்கிறது.
இத்தாலிய கடற்பரப்பில் பாதி மூழ்கி நிலையில் இருக்கும் உல்லாச பயணக் கப்பல் கோஸ்டா கன்காடியாவை பருவநிலை அனுமதிக்கும் பட்சத்தில் மீண்டும் மிதக்க வைக்க மீட்பு பணியாளர்கள் முயல்வார்கள். முன்னுதாரணமற்ற ஒரு நடவடிக்கை என்று அதிகாரிகள் கூறும் இந்த நடவடிக்கைக்கு பல மில்லியன் டாலர்கள் செலவு பிடிக்கும். கடந்த ஆண்டு கிக்லியோ தீவின் கடற்பரப்பில் இந்த சொகுசு கப்பல் ஒரு பாறை மீது மோதியதில் 30 மேற்பட்டோர் இறந்தனர். இந்த மீட்பு நடவடிக்கையில் ஒரு கழுத்தில் போடும் வளையம் போன்ற ஒரு மிதவை கருவியும் ஈடுபடுத்தப்படும். இந்த கப்பல் நகர்த்தப்படும் பொழுது அது உடையாமல் இருக்க 18,000 டன்கள் கான்கிரீட் அடங்கிய மூட்டைகள் அதன் அடியில் தாங்குவதற்காக வைக்கப்படும்.
அணுசக்திக்கான ஐநா மன்ற அமைப்புடன் தாம் ஒத்துழைக்க தயார் என்று இந்த அமைப்புக்கான ஈரானின் புதிய தூதர் அறிவித்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பில் ஈரானிய அரசுக்கும் ஐநாவுக்கும் இடையிலான தற்போதைய முறுகல் நிலை மாறி எதிர்காலத்தில் நெகிழ்வுத்தன்மை தோன்றும் என்பதை இவரது இந்த அறிவிப்பு குறிப்புணர்த்துவதாக பார்க்கப்படுகிறது. அணுசக்திக்கான ஐநா அமைப்பிற்கான ஈரானிய தூதராக நியமிக்கப்பட்ட ரோசா நஜாபி தான் கலந்து கொண்ட முதல் கூட்டத்திலேயே ஈரானின் அறுதிட்டம் தொடர்பிலான எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சேர பேசி தீர்க்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அமைதியான அணுத்திட்டத்தை மேற்கொள்ள ஈரானுக்கு உரிமை இருக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். இவரது இந்த அறிவிப்பை மேற்குலக நாடுகளின் ராஜ்ய அதிகாரிகள் வரவேற்றிருக்கிறார்கள். அதே சமயம் இவரது அறிவிப்பின் தொனியில் தெரியும் மாற்றம் ஈரானிய அரசின் செயலிலும் எதிரொலிக்க வேண்டும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் இந்த ராஜ்ய அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
ஆயிரக்கணக்கான ஆப்கானிய கால்பந்து ரசிகர்கள் ஆப்கான் தேசிய கால்பந்து குழு தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெற்றதை அடுத்து அந்த குழுவை வரவேற்க தலைநகர் காபூலில் குழுமியிருந்தனர். ஒரு சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெல்வது இதுவே முதல் முறை. ஆப்கானிய கால்பந்து குழுவினர் தேசிய கால்பந்து விளையாட்டரங்கில் தாங்கள் வென்ற கோப்பையை காட்டிய பொழுது ஆப்கானிய ரசிகர்கள் கொடிகளை அசைத்து உற்சாக குரலெழுப்பி விசிலடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆப்கானிஸ்தான் அதிபர் ஹமீத் கார்சாய் வென்று திரும்பிய ஆப்கான் குழுவினரை வரவேற்க காபூல் விமான நிலையம் சென்றிருந்தார். ஆப்கானி குழு 6 முறை சாம்பியன் பட்டம் பெற்ற இந்தியாவை 2-0 என்ற கோல் கணக்கில் புதனன்று காட்மாண்டுவில் தோற்கடித்தது.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் பொழுது விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு தலைவராக இருந்த எழிலன் இராணுவத்தினரிடம் சரணடையவில்லை என்று அரசு இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான செய்திகளுடன் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
விடுதலை புலிகளின் முன்னாள் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் உட்பட 5 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனுக்கள் மீதான ஆரம்ப விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வவுனியா மேல் நீதிமன்றம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றது. இந்த ஆட்கொணர்வு மனுக்கள் மீதான விசாரணைகள் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி திருமதி சந்திரமணி அவர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றன. அப்போது மனுதாரர்களும் அவர்களது சார்பில் சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்களும் எதிர்த்தரப்பினர் சார்பில் அரசு சட்டத்தரணியும் சமூகம் அளித்திருந்தார். கடந்த 2009 மே மாதம் 18 யுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த விடுதலை புலிகளுக்கு பாதுகாப்பும் பொது மன்னிப்பும் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்து அவர்களை இராணுவத்தினரிடம் சரணடையுமாறு அரசாங்கம் கோரிய போது எழிலன் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்று இராணுவத்தினரிடம் சரணடைந்ததாக மனுதாரர்கள் தமது மனுக்களில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 5 மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களை இராணுவத்தினரிடம் தாங்களே நேரடியாக கையளித்ததாக இராணுவத்தினர் அவர்களை பொறுப்பேற்று தமது பஸ் வண்டிகளில் ஏற்றிச் சென்றதாகவும் அந்த மனுக்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 4 வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் சரணடைந்தவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இராணுவமோ அல்லது அரசாங்கமோ தெரிவிக்கவில்லை. எனவே அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை விசாரணை செய்து கண்டுபிடித்து அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று எழிலன் உட்பட 5 பேர் தொடர்பிலான இந்த ஆட்கொணர்வு மனுக்களில் கோரப்பட்டிருக்கின்றது. இந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் தொடர்பில் பல வழக்கு தவணைகள் கடந்த பின்னர் அரசு தரப்பினர் தங்களிடம் எவரும் சரணடையவில்லை என்று இப்போது தெரிவித்திருப்பதாக இந்த மனுதாரர்களின் சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்கள் தெரிவித்தார்.
முதலாவது தொகுதியாக போடப்பட்ட 5 ஆட்கொணர்வு மனுக்கள் மீதான அரசு தரப்பினரின் ஆட்சேபனைகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. அந்த ஆட்சேபனைகள் கிடைத்தவுடன் இன்று அதற்கு பதிலாக ஒரு மனு கொடுப்பதற்கு அவகாசம் இன்று எங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் அரசு தரப்பினரால் அளிக்கப்பட்ட அந்த ஆட்சேபனையை பார்க்கும் போது அதில் நாங்கள் பதிலளிப்பதற்கு எதுவுமே இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் முற்று முழுதுமாக அவர்கள் இத்தகைய காணாமல் போன நபர்களை தாங்கள் பாரம் எடுத்ததை அல்லது அவருடைய உறவினர்கள் தங்களிடம் கையளித்ததை முற்று முழுதாக மறுதளித்துள்ளார்கள். எங்களுடைய மனுவில் ஏற்கனவே மே மாதம் 18-2009 எந்தெந்த சூழ்நிலையில் அவர்கள் சரண் அடைந்தார்கள், அவர்களை இராணுவத்தினர் கொண்டு சென்றார் என்பதை பற்றி அப்படியே விலாவாரியாக நாங்கள் விவரித்துள்ளோம். எனவே நாங்கள் சொல்வதற்கு இனி எதுவும் இல்லை. இதை பற்றி நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விளக்கம் இன்குவாரி ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ஒன்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். எனவே அதன்படி இந்த சம்பவம் நடந்த முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் பூர்வாங்க விசாரணைகள் நடத்தப்பெற்று சாட்சிகள் அளிக்கப்பெற்று பிறகு அந்த நீதவான் நீதிமன்றம் தனது அறிக்கையை வவுனியா மேல் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு கட்டளையிட்டுள்ளது
என்றார் சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்கள். இந்த விசாரணைகள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் அடுத்த மாதம் 24 ஆரம்பிக்கப்படும் என்றும் வவுனியா மேல் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. முதல் தொகுதியாக தாக்கல் செய்யப்பட்ட 5 ஆட்கொணர்வு மனுக்களுக்கு மேலதிகமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 9 ஆட்கொணர்வு மனுக்களும் இன்று நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டிருந்ததாகவும் சட்டத்தரணி ரத்னவேல் அவர்கள் கூறினார்.
அதில் 2 வழக்குகள் 2006 அதாவது போர் முடிவதற்கு முன்பதையாகவே காணாமல் போனவர்களுடைய தொடர்பானது. அந்த வழக்குகளில் சட்ட அதிபர் ஆட்சேபனை கூற்றுகளை நீதிமன்றத்தின்றும் அவர் சமர்ப்பிக்கவில்லை. இன்னொரு கால அவகாசம் கேட்கப்பட்டது. அதற்கு அமைவாக மேல் நீதிமன்றம் கடைசி தவணையாக அடுத்த மாதம் 23 இந்த ஆட்சேபனை கூற்றுகளை தாக்கல் செய்யுமாறு பணித்துள்ளது. மிகுதி வழக்குகள் பிரதிவாதிகளுக்கான நோட்டீஸ் அறிவித்தல்கள் இன்னும் அவர்களுக்கு போய் சேராதபடியால் மீண்டும் ஒரு கால அவகாசம் அதுவும் 23 தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்குகள் வருகிற மாதம் 23 வவுனியா மேல் நீதிமன்றத்தில் கூப்பிடப்படும்
என்றார் சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக, இலங்கையின் மாத்தளை மாவட்டம் தம்புள்ள பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசலை அகற்ற வேண்டும் என்கின்ற அழுத்தம் மீண்டும் ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். கூடுதல் விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மாத்தளை மாவட்டம் தம்புள்ளை புனித பூமி அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக புதிதாக தயாரிக்கப்பட்ட வரைபடத்திலும் நமது பள்ளிவாசலை அகற்றுவதற்கான அடையாளம் விடப்பட்டுள்ளதாக பள்ளிவாசல் நிர்வாகம் கவலை வெளியிட்டுள்ளது. தம்புள்ள பிரதேசத்தில் உள்ள பௌத்த விகாரையொன்றை மையப்படுத்தி அந்த பகுதியில் குறிப்பிட்ட பகுதியின் நிலப்பரப்பு புனித பூமியாக நாடு நகர அபிவிருத்தி அதிகார வாரியத்தினால் தற்போது அடையாளமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே அடையாளமிடப்பட்ட பகுதியில் வாழ்ந்த குடியிருப்புகளும் கட்டிடங்களும் நாடு நகர அபிவிருத்தி அதிகார வாரியத்தினால் சில வாரங்களுக்கு முன்னர் அகற்றப்பட்டன. புதிதாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் வரைபடத்தின்படி பள்ளிவாசல் அமைந்துள்ள பகுதி ஊடாக நெடுஞ்சாலை ஒன்று அமைக்கும் வகையில் அடையாளமிடப்பட்டுள்ளதாக தம்புள்ள ஹைரியா பள்ளிவாசல் நிர்வாகம் கூறுகின்றது. இது தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய பள்ளிவாசல் நிர்வாகத்தைச் சேர்ந்த SYM சலீம் தீன்,
1982 எசட் பண்ணிக்குது நகர அபிவிருத்திக்கு எசட் பண்ணி போட்டு எங்களுக்கு சொன்னது 55 அடி விட்டு நீங்க உங்களோட பில்டிங் எல்லாம் கட்டிக்கோங்க. இப்ப போன கிழமை காகிதமும் வந்திக்குது. அப்படி வந்திக்க தக்கன இப்ப நேத்து வந்து பள்ளியை அளந்தவங்க சொல்லிட்டாங்க, பள்ளி இந்த பிளான் படிக்கு சம்பூர்ணமா உரைக்கப்படும் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அளந்துட்டு வரதான் சொன்னாங்க, நாங்க இந்த குஞ்சன் அடிச்சிட்டு போறோம் எல்லாம் மார்க் பண்ணிட்டு பேசிக்கிறாங்க. பள்ளி உழுக்கால 110 அடி 4 வே ரோடு போகுது, அடையாளம் இட்டுட்டாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. பள்ளி உடைக்கிறதுக்காக வேண்டி புது ரோட் ஒன்று போட்டு வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ்வளவு அழகான ரோட் இங்க தக்கன பள்ளிக்கு மேலான ரோட் போறது. ஆனா புனித பூமி சொல்லி எங்கேயுமே இதுவரையும் கெசட் ஆகல. கெசட்ல இது எப்படி சொன்னா நகர அபிவிருத்தி அப்படிதான் இருக்குது. ஆனா இவங்க பட்டம்ன்றதே இல்ல, இதுதான் உண்மை. புனித பூமின்னு சொல்லி ஒரு பொய்க்கு ஒரு போர்டை போட்டுக்கொண்டு இங்க உள்ள தமிழ் முஸ்லிம் மக்களை அனுப்புறதுக்கு செய்யற ஒரு அநியாயம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா தமிழ் குடும்பம் இன்னைக்கு 28 குடும்பம்
என்று கூறிய அவர், ஏற்கனவே உள்ள A9 நெடுஞ்சாலையை விஸ்தரிப்பதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறுகின்றார்.
சட்டபூர்வமா புத்த சாசன மத்தியான செய்யல, வகுப்பு போர்டுல பதிவு செஞ்ச பள்ளி இல்லையா இது, இது ஏன் இப்படி அநியாயம் செய்யறாங்க
என்றும் தெரிவித்த SYM சலீம்தீன், ஏற்கனவே இந்த பள்ளிவாசல் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட மாட்டாது என்று ஆளுந்தரப்பு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தங்களுக்கு உறுதிமொழிகள் வழங்கினார்கள் என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
இப்ப ஜனாதிபதி சொன்ன எல்லா மினிஸ்டர்மாரும் MPமாரும் சொன்னாங்க, ஆனா இப்ப எங்களுக்கு உறுதியாகிருச்சு அதுல பிளான் நீக்குது. பள்ளிவாசல் ஒதுக்கிறதுக்காக வேண்டிய
என்று கூறிய அவர், தங்களுடைய இந்த பிரச்சனைகள் உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தாலும் அது பலனளிப்பதாக இல்லை என்றும் கவலையுடன் குறிப்பிட்டார். இதேவேளை இது தொடர்பாக மத விவகார அமைச்சுடன் தொடர்பு கொண்டு கருத்துக்களை பெற முயன்ற போதிலும் பதிலளிக்கக்கூடிய அதிகாரிகளின் தொடர்புகள் கிடைக்கவில்லை.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக, இலங்கையின் தேர்தல் சட்டங்களுக்கு அமைய மாகாண சபைகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்றாலும் பலர் அப்படி செய்ய மறுப்பதாக தேர்தல் ஆணையாளர் இன்று தெரிவித்துள்ளார். அப்படி செய்யாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. இதுகுறித்த ஒரு செய்திக் குறிப்புடன் கொழும்பில் இருக்கும் BBCயின் செய்தியாளர் KS உதயகுமார்.
தனது சொத்துகள் மற்றும் உடைமைகள் தொடர்பான விவரங்களை தெரிவிக்க மறுக்கும் மாகாண சபை தேர்தல் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு லங்கா பால்ஸ் வாட்ச் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தேர்தல்கள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டவாதி குணரத்ன வன்னிநாயக இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். மாகாண சபை தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கமைய அந்த தேர்தலில் போட்டியிடும் சகல வேட்பாளர்களும் தனது சொத்துகள் மற்றும் உடைமைகள் தொடர்பான விவரங்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். ஆயினும் பெருமளவிலான வேட்பாளர்கள் தனது சொத்துகள் மற்றும் உடைமைகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க மறுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இது மாகாண சபை தேர்தல் சட்டத்தை மீறும் ஒரு செயல் என்றே கூற வேண்டும். இவ்வாறு சட்டத்தை மீறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதே என்பதே எமது கருத்து. எனவே இவ்வாறு தேர்தல் சட்டத்தை மீறும் வேட்பாளர்களுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணையாளர் தகுந்த சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார் சட்டவாதி குணரத்ன வன்னிநாயகம். சொத்துகள் மற்றும் உடைமைகள் தொடர்பான சட்டத்தில் இருக்கும் சில குறைபாடுகள் காரணமாக இவ்வாறு சட்டத்தை மீறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் போது பலவிதமான தடைகள் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ள கருத்து தொடர்பாக கேட்டபோது இவ்வாறு பதில் வழங்கினார் லங்கா போல்ஸ் வாட்ச் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டவாதி
குணரத்ன.
சொத்து மற்றும் உடைமைகள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த தவறியமை சம்பந்தமாக முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டார்நாயக்கவுக்கு எதிராக தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் தலைமை நீதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமானால் தேர்தல் சட்டத்தை மீறும் வேட்பாளர்களுக்கு எதிராக ஏன் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று கேள்வியொன்றை எழுப்பினார் சட்டவாதி குணரத்ன வன்னிநாயகம். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக வினவிய போது பிபிசியிடம் கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய சொத்துகள் மற்றும் உடைமைகள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த மறுக்கும் வேட்பாளர்கள் சம்பந்தமாக எடுக்கவுள்ள நடவடிக்கையை தான் எதிர்காலத்தில் அறிவிக்கவுள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசி சிங்கள சேவையின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உலக அளவில் பொருளாதார நிலைமைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவி வந்தாலும் இலங்கையில் தம்மால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி நாட்டின் நாணயமான ரூபாயை ஸ்திரமாக வைத்திருக்க முடிந்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கபிரால் தெரிவித்துள்ளார். ஆசியாவின் மற்ற நாடுகளை பார்க்கும் பொழுது இலங்கை ரூபாயின் ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் குறைவாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை நாடான இந்தியாவை விட தமது பொருளாதாரம் ஸ்திரமாகவும் கூடுதலான வளர்ச்சியும் கண்டு வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளது எந்த அளவுக்கு யதார்த்தமானது என்று இலங்கை பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் முத்துகிருஷ்ண சர்வானந்தன் அவர்களிடம் கேட்டேன்.
அண்மை காலத்தில் மத்திய வங்கி வெளியிடும் புள்ளிவிவரங்கள் நம்பகத்தன்மை குறைந்து கொண்டு வருகின்றது. இந்த துறையில் அவர்கள் கூறும் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் சற்று நல்ல மாதிரியாக இருந்தாலும் பணவீக்கம் சரி இணைய புள்ளி விவரங்கள் சரியாக இருந்தாலும் சரி, ஆனால் உண்மையான நிலை நாட்டு மக்களுடன் பொதுமக்களுடன் கழித்து பார்த்தால் வித்தியாசமாக இருக்கின்றது. அதாவது பணவீக்கம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பதுகள் அதிகம் கூடிக்கொண்டே போகின்றது. ஆகவே இந்த உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு இலங்கையின் பொருளாதாரத்தை மதிப்பிடுவது சற்று பொருத்தமற்றது. ரூபாவின் ஸ்திரத்தன்மை எடுத்துக்கொண்டால் கூட கடந்த ரெண்டு வாரங்களாக தொடர்ச்சியாக ரூபாய் மதிப்பு குறைந்து கொண்டுதான் வருகின்றது.
ஆனால் சார்வி, மத்திய வங்கியின் கவர்னர் அஜித் நிவாட் கபிரால் வந்து இலங்கை ரூபாயினுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பேசும் பொழுது அண்டை நாடுகள் குறிப்பாக இந்தியாவினுடைய ரூபாயின் மதிப்பு அதனுடைய ஸ்திரத்தன்மையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இலங்கை ரூபாயின் மதிப்பு வந்து ஸ்திரமாக இருக்கிறது அப்படின்னு தான் கருத்து வெளியிட்டிருக்காரு. இப்போ இலங்கையினுடைய அந்த பொருளாதார அளவு மற்றும் இந்தியாவினுடைய பொருளாதார அளவுக்கு இடையே பெரிய அளவில் வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்தியா போன்ற ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு பெரிய நாட்டின் பொருளாதாரத்துடன் இலங்கை பொருளாதாரத்தை ஒப்பிட்டு இப்படியான புள்ளி விவர கணக்குகள் பார்க்க முடியுமா?
நிச்சயமாக இது ஒரு பொருத்தமற்ற ஒரு ஒப்பீடுதான். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் கூடுதலாக உற்பத்தி துறையை தான் நம்பி இருக்கின்றது. வெளிநாட்டு முதலீடுகள் உற்பத்தி துறையில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பதும் அதில் தான் அதிகமாக இந்தியாவில் காணப்படுகின்றது. இலங்கை பொருளாதாரத்தில் வெளிநாடு முதலீடுகள் இடம்பெற்று வருகின்ற பொழுதிலும் பெரும்பாலான முதலீடுகள் பங்கு சந்தையில் தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கண்ணாக இருக்கின்றார்களே ஒழிய, அதாவது குறுகிய கால பிரதிபலங்களை எதிர்பார்த்து முதலீடுகிறார்கள் ஒழிய தூர நோக்குள்ள ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈடுபட குறைவாகவே அந்த ஒப்பீடு அதிகம் சரி இல்லை. ஆனால் அந்த ஒப்பீடு நேரடியான ஒரு ஒப்பீடு பொருத்தமற்ற ஒரு ஒப்பீடாகத்தான் கருதப்பட வேண்டும். இலங்கை பங்கு சந்தையில் தழும்பல் நிலை காணப்படுவதற்கு ஒரு அறிகுறி, இலங்கை தேசிய வங்கி ஒரு $500 மில்லியன் டிபென்ஷர் சர்வதேச சந்தைகளில் சந்தைப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருந்தது. கடந்த 2-3 கிழமைகளாக அதை ஃப்ளோட் பண்ணுவதற்கு காத்திருந்தாலும் கூட சந்தை நிலவரங்கள் சாதகம் இல்லை. சர்வதேச ரீதியிலும் சரி உள்ளூரிலும் சந்தை நிலவரங்கள் சாதகம் இல்லாத காரணத்தினால் அதை பிட்போட்டு கொண்டு வருகின்றது. இந்த உதாரணமே மத்திய வங்கி ஆளுநரின் கருத்துக்கு எதிர்மறையாக இருக்கின்றது. அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டில் சந்தை நிலவரங்களில் தழும்பல் நிலை இருப்பதை இந்த NSB வங்கியின் டிபென்ச்சர் இஷ்யூ பிட்போடப்பட்டதற்கு அறிகுறியாக இருக்கின்றது. இருக்கிறது.
இப்போ இதேவேளை வந்து மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த ஆண்டு இலங்கை எதிர்பார்த்தது போலவே பொருளாதாரம் 7.5% வளரும், அடுத்த ஆண்டு அது 8% அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். எந்த அடிப்படையில் அல்லது எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்லியிருக்கார் அவர்?
தனிப்பட்ட சுயாதீனமான முறையில் பார்க்கும்போது அதற்கான அறிகுறிகள் காணப்படவில்லை. ஏனெனில் கடந்த ஆண்டு இலங்கை, அதாவது 2012 இலங்கை பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக 6.4% வளர்ச்சியடைந்த பொழுதிலும் முன்னணி பொருளியலாளர்கள், சுயாதீன பொருளியலாளர்கள், மத்திய வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் கூடி அந்த 6% வளர்ச்சியை கேள்விக்குறியாகத்தான் கண்டுகொண்டு வந்திருக்காங்க. ஆகவே அந்த அடிப்படையில் இலங்கை ஆளுநரின் ஆர்வு கூடம் எவ்வளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளது என்பதை நம்ப முடியாது. ஏனெனில் வெளிநாட்டு வர்த்தகம் போன்ற முக்கிய பொருளாதார குறிகளை பார்த்தால் இந்த ஆண்டு இப்பொழுது 7 புள்ளிவரங்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் ட்ரேட் டெபிசிட், அதாவது சர்வதேச வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்து கொண்டுதான் போகின்றது. இந்த நிலையில் அவர் கூறுவது போல் நமது இலக்கான 7% வளர்ச்சியை காண முடியுமா என்பது அமைச்சர்.
இலங்கை பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன். அடுத்ததாக, சென்னையின் குடிநீர் தேவைகளை சமாளிக்க 5வதாக ஒரு நீர்த்தேக்கத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைக்கும் பணியை அரசு ஆரம்பித்துள்ளது. அரசின் இந்த முன்னெடுப்பு எந்த வகையில் பலனளிக்கும் என்று சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் நீர் வளங்கள் குறித்த வல்லுநராக இருந்த பேராசிரியர் ஜனகராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
கண்ணன் கோட்டை தெருவாய் கண்டிகை அப்படிங்கிறது 2 பெரிய ஏரிகள். அந்த பெரிய ஏரிகளை ஒன்றிணைச்சு அதை வந்து ஒரு பேலன்சிங் ரிசர்வாயரா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க, ஒரு 330 கோடி ரூபாய் செலவுல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தெலுங்குகங்கா ப்ராஜெக்ட் மூலம் கிருஷ்ணாலன் தண்ணி வரும்பொழுது அதை வந்து பூண்டியில மீதி இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாம எக்ஸஸா வருது, ஸ்டோர் பண்ண முடியலங்கிற காலகட்டத்துல இதுல ஸ்டோர் பண்ணலாம். ரெண்டாவது, கிருஷ்ணால தண்ணி வரல அப்படின்னும் போது நம்ம மழை தண்ணீரை ரிசாக இருக்கலாம். ஆக இது வந்து ஒரு நல்ல ஸ்டெப்னு சொல்லலாம். இதே மாதிரி எல்லா ஏரிகளையும் பண்ணணும். இது வந்து 2 ஏரிகளை தான் பண்றாங்க. திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 3600 ஏரிகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 600 ஏரிகள் அர்பன் யூஸ்க்காக போயிடுச்சுன்னு வச்சுட்டா கூட மீதி 3000 ஏரிகள் இருக்கு. இந்த 3000 ஏரிகள்ல வந்து இந்த 2 ஏரி இப்ப எடுத்திருக்காங்க. இது மாதிரி எல்லா ஏரிகளுமே எடுக்கணும். மொத்த ஏரிகளுமே பராமரிச்சாங்கன்னா சென்னை நகருக்கு குடிநீர் தேவை முழுவதுமாக பூர்த்தி செய்யப்படும். தெலுங்கங்காவையோ இல்ல வீராணத்தை நம்பிருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
இப்ப தமிழக அரசு வந்து சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்குவதற்கு எடுத்துள்ள இந்த முயற்சி வந்து ஒரு பக்கம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு உங்களை போன்றவர்கள் எல்லாம் சொன்னாலும், இப்ப பூண்டி, சோழவரம், செம்பரம்பாக்கம் ஏரிகள் எல்லாம் இதே மாதிரியான நீர் ஆதாரங்களை வந்து பலப்படுத்துவதற்கு அரசு முயற்சி எடுத்தாங்க. ஆனா அதுல சிக்கல் வந்து அதுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த கசிவுகளை வந்து முழுமையா அரசால தடுக்க முடியல. குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு தண்ணீர் வந்து அதனால வீணா போகுது. இப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுது அதுல வந்து போதிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ
கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்ட் செம்பரம் பாகத்துல இருந்து கூட தண்ணி நிறைய வந்து வீணா போயிருச்சுன்னு செய்தி வந்தது. ஆக ரிசர்வாயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பர்ஃபெக்டா வந்து பண்ணணும். அது பண்ணா நம்ம வந்து நல்லா வந்து தண்ணீரை நல்ல முறையில சேமிச்சு விநியோகம் பண்ணலாம். ரெண்டாவது வந்து விநியோகம் பண்றது வந்து இப்போ கீழ்ப்பாக்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து நம்ம வந்து ஒரு 300 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே தண்ணி மக்களுக்கு விநியோகம் செய்யறோம் அப்படின்னா அந்த 300 மில்லியன் லிட்டர் வந்து ஃபுல்லா மக்களுக்கு போய் தந்து அடையிறது இல்ல. அந்த 15%-20% தண்ணீர் வந்து லீக்கேஜ்ல போயிடுது. பைப் கனெக்ஷன் ஃபுல்லாமே மிக பழையது. இந்த பைப் கனெக்ஷன் நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இந்த பைப் கனெக்ஷன் நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸ் வந்து இல்லாததுனால தண்ணி எக்கச்சக்கமா வீணாகுது. ஆக அது தடுத்தாலே நம்ம புதிய ரிசர்வாயர் உருவாக்கின மாதிரி, ரிசர்வாயர் லீக்கேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து இது மாதிரி பைப் கனெக்ஷன் நெட்ஒர்க்ல இருக்கிற லீக்கேஜஸ் நம்ம அடைக்கணும்.
இப்ப சென்னை போன்ற பெருநகரங்களுடைய வளர்ச்சி வந்து பெரும்பாலும் திட்டமிடப்படாத வகையில தான் இருக்கிறது. பல இடங்கள்ல வந்து இப்ப வளர்ச்சி பணிகள் நடைபெறுகின்றன. மெட்ரோ ரயில் பாதை, அப்புறம் பல்மாடி உயர்ந்த கட்டிடங்கள், இப்படி எல்லாம் வரும்பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னால போடப்பட்ட அந்த குடிநீர் விநியோக அந்த குழாய்களை வந்து சேதத்திலிருந்து காப்பாற்றணும், அதை சரி பண்ணணும்னா எதார் ரீதியில வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்க பாக்குறீங்க?
அதாவது வந்து குடிநீர் மட்டும்னு சொல்ல முடியாது, என்ன சீவேஜ் கூட. சீவேஜ் கனெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி எல்லாம் வந்து 1 மாடி 2 மாடி இருக்கிற ஒரு குடியிருப்புக்கு தான் வந்து அவங்க வந்து சீவேஜ் கனெக்ஷன் வந்து கொடுத்தாங்க. அந்த அளவு தான் பைப் இருந்தது. இப்போ வந்து 2 குடும்பம் இருந்த இடத்துல இப்ப 20 குடும்பம் இருக்கு அதே பிளாட்ல. எக்கச்சக்கமா ஹைரேஸ் பில்டிங்ஸ் வந்துருச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மழையில வரும்பொழுது எல்லா சீவேஜ் கனெக்ஷனும் வந்து பிச்சுக்கிட்டு போடுது, வெள்ளத்துல போயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம், எப்படி அதை மாத்த போறாங்க, எப்படி மாத்த முடியுங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து வட சென்னையில இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா டென்சிட்டி பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் அங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சீவேஜ் வந்து நெட்ஒர்க் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சீவேஜ் நெட்ஒர்க்லயே வந்து அந்த சீவேஜ் போறதுனால அது ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல வந்து சாக்கடை தண்ணி ரோட்ல போயிட்டு இருக்கு, வியாதிகள் பெருகுது. இது வந்து எந்த அளவுக்கு வந்து இப்ப அரசாங்கம் வந்து பண்ண போறாங்க எப்படி அது ஒண்ணுமே புரியல எனக்கு. இட்ஸ் அ மைண்ட் பாக்லிங் திங். சோ இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் அர்பன் பிளானிங் வந்து இல்லவே இல்லை. ஆஸ் லாங் அஸ் வி டோன்ட் ஹேவ் இன்டெகிரேட்டட் அர்பன் பிளானிங் இந்த ப்ராப்ளம் வரதா செய்யும். ட்ரிங்கிங் வாட்டர், சீவேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் மூணுமே இன்டெகிரேட்டடா பண்ணணும். இது வரைக்கும் பண்ணல, ரொம்ப தனித்தனியா தனித்தனியா ஒவ்வொன்றும் பண்றதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. சோ இந்த கோஆர்டினேஷன் இல்லாததுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது.
பேராசிரியர் ஜனகராஜன், அடுத்த 100 ஆண்டுகளில் தமிழகத்தின் வெப்பநிலை 3.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வுக்கு தலைமையேற்ற டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினார் சுவாமிநாதன்.
யூகே மெட் ஆபீஸ் யூகேனுடைய அலுவலகத்தை வைத்து உலகளாவிய தட்பவெப்பநிலை மாற்றத்தினுடைய புள்ளி விவரங்களை பெற்று அதிலிருந்து தமிழகத்துக்காக அளவீடை குறியீடு வந்து கம்ப்யூட்டர் கணினி மூலமாக இங்கு செய்யப்பட்டது. இதுல வந்து உங்களுக்கு ஒரு 2020 1 டிகிரியும் 2050 2.1 டிகிரியும் 2100 வந்து 3.4 டிகிரியுமாக வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்துல. அதுல 3.4 டிகிரிங்கிறது அதிகமான வெப்பநிலை உள்ள பகுதிகள் வந்து மேற்கு மண்டலமான அதாவது கோயம்புத்தூர் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களும், நார்த் வெஸ்டர்ன் ஜோன் என்ற பகுதியில் உள்ள கிருஷ்ணகிரி சேலம் பகுதியில் எல்லாம் பகுதி கோயம்புத்தூர் அதிகமாக பாதிப்பு வரும் என்பதுதான் நாங்கள் இந்த ஆய்வுல இருந்து கண்டிருக்கோம்.
நீங்க வந்து இதுவரை இருந்த புள்ளி விவரங்கள் படி ஆய்வு நடத்துறீங்களா, இல்லை வருங்காலத்தில் நடக்கக்கூடிய உபயோகங்கள் அதிகரிப்பது போன்றவற்றை கணக்கில் கொண்டு இந்த முடிவுக்கு வந்தீர்களா?
இந்த மெட்டாபிஸ் மாடல் என்பது வந்து உலகளாவிய பொருளாதார கொள்கைகள் எமிஷன் அளவு அதாவது கார்பன் வெளியீட்டு அளவு வானமண்டலத்தில் உள்ள தட்பவெப்பநிலை மாறுதல்களை எல்லாம் கணக்கில் வைத்துதான் வந்து மெட்டாபிஸ் இங்கிலாந்தில் உள்ள ஆய்வகம் செய்திருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து இந்த ஆய்வினை மேற்கொண்டுள்ளோம்.
இப்போ சுற்றுச்சூழல் படி பார்க்க போனா 1000 ஆண்டுகளில் 1 டிகிரி வெப்பநிலை உயர்ந்தாலே அது மிகப்பெரிய மாற்றங்களை அழிவை கொண்டு வரும். இது வந்து 100 ஆண்டுகளில் 3.5 டிகிரி என்பது மிகப்பெரும் அளவிலே பாதிப்புகளை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் நினைக்கிறீங்க தமிழகத்துக்கு?
3 டிகிரிக்கு மேலே அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டால் வந்து நீராதாரங்கள் ரொம்பவும் பாதிக்கப்படும், இயற்கை வளங்கள் வந்து அழிவுக்கு நேரிடும், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் மர தாவர இனங்கள்லாம் வந்து இடப்பெயர்ச்சி நடக்கும், தேவையில்லாத பகுதிகளில் அவைகள் அழியக்கூடும்.
அதே நேரத்தில் இது போன்ற மாற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் பரிந்துரை செய்திருக்கிறீர்களா?
அதற்குத்தான் இந்த இதை நாம் இப்பொழுது மேற்கொள்ள இருப்பதனுடைய முக்கிய காரணமே அதை வந்து மேலாண்மை செய்ய வேண்டும், இப்பொழுதே அதை தடுத்து நிறுத்த வேண்டும். உலகளாவிய வந்து கார்பன் எமிஷனை நம்ம குறைத்தல், மின்சார பயன்பாடுகளை தகுந்தியறிந்து செய்வது, புது தொழில்நுட்ப யுக்திகளை கையாளுதல், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அதாவது எலக்ட்ரிசிட்டி, சோலார் எனர்ஜி, ஹைட்ரல் எனர்ஜி, பயோஃபியல் போன்ற மாற்று எரிசக்திகளை எல்லாம் கொண்டு வருதல், இதே போன்ற மேலாண்மைகளை கொண்டு வர வேண்டும், நீர் ஆதாரங்களை மேம்படுத்த அதிகமான நீர்பிடிப்பு பகுதிகளை அங்கங்கே உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் இதற்கு மேலாண்மை செய்ய வேண்டிய கட்டத்தில் உள்ளோம்.
இந்த வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் உள்ளூர் காரணிகளா அல்லது உலகளாவிய காரணிகளால் இந்த மாற்றம் நிகழ்கிறதா?
இது உலகளாவிய காரணி வந்து நம்மால் உள்ள காரணிகள் கிடையாது. உலகளாவிய காரணிகளெல்லாம் இருப்பதனால தான் நம்ம வந்து இதை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறோம். உலகளாவிய பாதிப்பாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது அதிகமாக வந்து பூமத்திய ரேகையை சுற்றிலும் உள்ள மக்கள் தான் அதிக பாதிக்கு உள்ளாவர் என்பது இந்த கணிப்பு.
அதே நேரத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் வெப்பநிலை எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்பதை பதிவான ஆய்வுகளிலிருந்து உங்களால் கண்டறிய முடிந்ததா துல்லியமாக?
பதிவான ஆய்வுகளில் 1950 பிற்பாடு 0.7 டிகிரி அதாவது ஒரு 0.7 டிகிரி நமக்கு அதிகப்படுத்தி இருக்கிறது. இதையே வந்து ஒரு 2020 ஒரு டிகிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
பேராசிரியர் ராமச்சந்திரன், எய்ட்ஸ் நோயை தோற்றுவிக்கும் HIV வைரஸை முழுமையாக அழிக்கக்கூடிய மருந்தை உருவாக்க முடியும் என்று பரிசோதனைகள் மூலம் ஆய்வாளர்கள் நிரூபித்துள்ளார்கள். இதுகுறித்த BBC தகவல்களுடன் எல்ஆர் ஜெகதீசன்.
மனிதர்களிடம் எய்ட்ஸ் நோயை தோற்றுவிக்கும் HIV வைரஸ் தொற்றை முற்றாக அழிக்கவல்ல தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறு தெரிவதாக மருத்துவ ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். மனிதர்களின் HIV தொற்றுக்கு சமமான தொற்று குரங்குகளிலும் காணப்படுகிறது. குரங்குகளிடம் காணப்படும் இந்த தொற்றை SIV தொற்று என்று மருத்துவ விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். மனிதர்களின் HIV தொற்றை விட 100 மடங்கு அதிக வீரியம் மிக்க வைரஸ் இந்த SIV தொற்றை குரங்குகளிடம் ஏற்படுத்துகிறது. இப்படியான SIV வைரஸ் தொற்றுக்கு உள்ளான குரங்குகளிடம் நடத்திய ஆய்வில் அந்த குரங்குகளின் SIV தொற்றை முழுமையாக இல்லாமல் செய்ய முடியும் என்று அமெரிக்காவில் இருக்கும் ஒரேகான் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். நேச்சர் என்கிற விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த ஆய்வு முடிவுகளின்படி SIV வைரஸ் தொற்றுக்குள்ளான 16 குரங்குகளுக்கு இந்த விஞ்ஞானிகள் தங்களின் தடுப்பு மருந்தை அளித்தார்கள். அதில் 9 குரங்குகளிடம் இருந்த SIV தொற்று முற்றாக இல்லாமல் போய்விட்டதாகவும் மற்ற 7 குரங்குகளிடம் தங்களின் தடுப்பு மருந்து செயற்படவில்லை என்றும் கூறும் இந்த விஞ்ஞானிகள் இதே முறையை பயன்படுத்தி மனிதர்களின் HIV தொற்றுக்கான தடுப்பு மருந்தையும் கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வுக்கு தலைமை தாங்கிய மருத்துவ பேராசிரியர் லூயிஸ் ஸ்பீக்கர், குரங்குகளின் எஸ்ஐவி தொற்றை முற்றாக குணப்படுத்திவிட்டோம் என்று உறுதியாக மார்த்தட்டிக்கொள்ள முடியாது என்றாலும், இன்றைய நிலையில் பாதிக்கப்பட்ட 16 குரங்குகளில் 9 குரங்குகளின் உடலில் எஸ்ஐவி வைரஸ் தொற்று முற்றாக இல்லாமல் போய்விட்டது என்றே மருத்துவ பரிசோதனைகள் தெரிவிக்கின்றன. இது ஒரு முக்கிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய சாதனை என்றார். தமது இந்த ஆய்வின் முடிவுகள் எச்ஐவி தொற்றை முற்றாக குணப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்துவதாக கூறும் பேராசிரியர் பிக்கர், குரங்குகளிடம் தாங்கள் கையாண்ட அதே அணுகுமுறையை மனிதர்களின் எச்ஐவி வைரஸ் தொற்றை குணப்படுத்தவும் கையாள முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதற்கான அமெரிக்க அரசின் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் மனிதர்களின் எச்ஐவி தொற்றுக்கான தடுப்பு மருந்தின் பரிசோதனைகள் துவங்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்.
நேயர்களே, இந்த தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.